நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் ரேணுகா.
வணக்கம் ராய்சல்.
உங்களை வந்து நீங்க இலங்கையில இருந்துட்டு இருக்கும் போது உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தான்.
எனக்கு மகிழ்ச்சி ராய்சல்.
சரி, இப்போ இலங்கையோட கொரோனா நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். இன்னும் குறிப்பாக வந்து ஓரளவுக்கு நிலைமைகள் வந்து கட்டுப்பாட்டில் வந்திருக்கா, என்ன மாதிரியான நிலைமை இப்போது போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன்.
நிச்சயமாக ராய்சல், இப்போ குறிப்பாக 9.5 மாதங்களாக இலங்கையை பொறுத்தவரையில் முடக்க நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது நடமாட்ட கட்டுப்பாடுகள் இருந்தன, ஊரடங்கு சட்டம், அதாவது இரவு நேர கர்ஃபியூ எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அது நீக்கப்பட்டது. அதன் பின்னர் வந்து தற்போது ஒரு அளவுக்கு கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கை குறைவடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்ப நீங்கள் பரிசோதனை செய்தவர்களின் எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் அது மிக மிக குறைவாக இருக்கு. அதாவது 6,000 பேருக்கு உள்ளாகவே ஒவ்வொரு நாளும் கொரோனா சோதனையை மேற்கொள்கின்றார்கள். எனவே இன்றைக்கு பார்த்தால் கடந்த 24 மணி நேரத்தில் 555 தொற்றாளர்கள் தான் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சோதனை எண்ணிக்கை நான் சொன்னது போன்று மிக குறைவு. எனவே அந்த விகிதாசார அடிப்படையை பார்த்தீர்கள், நிச்சயமாகவே தொற்றுக்கள் அதிகம் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டால் 65,000 பேரை சோதித்து அதில் 1,000 தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கும் 6,000 பேரை சோதித்து 500 பேரிடம் காணப்படுவதற்கும் இடையிலான வித்தியாசம் எங்களுக்கு விளங்கும். எனவே அந்த வகையில் பார்க்கிற போது தொற்றுக்கள் இன்னும் மக்கள் மத்தியில் இருக்கின்றன. ஆனால் சோதனை செய்பவர்களின் எண்ணிக்கை தான் குறைவாக இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுவாக பார்க்க போனால் கடந்த 1 மாதமாகவே தொற்றாளர்களின் எண்ணிக்கை வந்து 500 அளவிலேயே இருக்கின்றது. அதே போன்று மரணங்களும் 30க்கு உள்ளாகவே பதிவாகி கொண்டிருக்கின்றது. அதே போன்று தடுப்பூசி, அதை எடுத்துக்கொண்டால் மக்கள் போடுகின்றார்கள். ஆனால் சில பகுதிகள் அல்லது பிரதேசங்களில் இந்த தடுப்பூசி போடுகின்றவர்களின் எண்ணிக்கை அல்லது போடும் அந்த மனப்பாங்கு மிக மிக குறைவாக இருக்கிறது. உதாரணமாக மட்டக்களப்பை சொல்லலாம். மட்டக்களப்பில் மிக குறைவானவர்களே தடுப்பூசி போடுகிறார்கள் என்று செய்திகள் கூறுகின்றன. மொத்தமாக பார்த்தால் 2 தடுப்பூசிகள், அதாவது முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களின் சதவீதம் 60%ஆக காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் தடுப்பூசி போட தகுதியானது ஆக குறைந்தது 1 தடுப்பூசியாவது போட்டுக்கொண்டவர்களின் சதவீதம் 70%ஆக இருக்கின்றது. அதே போன்று ஃபைசர் தடுப்பூசி இப்போது 17, 18, 19 அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இப்படியான தான் நிலைமை போய்கொண்டிருக்கிறது. தொற்றுக்கள் குறைவடைந்திருக்கின்றன. ஆனால் பரிசோதனை செய்தால் இன்னும் இன்னும் நிறைய பேர் தொற்றாளர்கள் இனங்காணப்படுவார்கள் என்பதே இங்கு உண்மையாக இருக்கிறது இப்போதை பொறுத்தவரையில்.
ரேணுகா, இப்ப இலங்கையை பொறுத்த அளவுல லாக்டவுன் முடக்க நிலை இருக்கா அல்லது முடக்க நிலை முற்றாக இல்லை, கட்டுப்பாடுகள் தளர்ந்து விட்டன அப்படிங்கிற மாதிரியா? எப்படி
இல்ல முடக்க நிலை வைத்தல்? முன்னர் நாங்கள் வீடுகளை விட்டு வெளியில் போக முடியாமல் இருந்தது. நான் கூட இங்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேல் வீட்டிலேதான் அப்படியே தங்கியிருந்தேன். ஆனால் பின்னர் நீக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் குறிப்பாக முக்கியமான ஒரு கட்டுப்பாடு இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. அதாவது மாகாணங்களுக்கு இடையிலான கட்டுப்பாடு. உதாரணமாக நான் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதென்றால் அதற்கான அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும். அல்லது இப்ப வெளிநாட்டு பயணிகளுக்கு ஓரளவுக்கு சில சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அதே போன்று அத்தியாவசிய தேவைகள் இருந்தால் அதற்கான அனுமதி பெற்று பயணிக்கலாம். இந்த கட்டுப்பாடு இப்போதைக்கு 31ஆம் தேதி வரை நீடித்திருக்கிறார்கள். இது 1ஆம் தேதியில் இருந்து எடுக்கப்படும், அதாவது நீக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ரயில் போக்குவரத்து மாகாணங்களுக்கு இடையில் நவம்பர் 1 முதல் தொடங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கட்டுப்பாடு நீக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதைவிட எங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இருப்பது போன்று ஒன்று கூடுதல் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக திருமணம் என்றால் 50 பேர், மண்டபம் பெரிதாக இருந்தால் அதன் கொள்ளளவில் 25 வீதமானவர்கள், இறுதி சடங்கு மரண வீடு என்றால் 20 பேர் அப்படி என்பதாக கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. கோவில்கள் அதில் பெரிய ஒன்று கூடல்கள் நடத்த முடியாது. இப்படியான கட்டுப்பாடுகள் ஆஸ்திரேலியாவை போலவே இருக்கின்றன. இதை தவிர கொரோனா என்று பார்த்தால் அதாவது மக்கள் வாழ பழகிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கட்டுப்பாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விட்டது போன்றுதான் இருக்கு.
இப்போ ஆஸ்திரேலியாலையும் மக்கள் வாழ பழகிவிட்டாருங்கிறத உங்களுக்கு செய்தியாக சொல்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் இப்போ யாழ்ப்பாணத்தில் நின்றுட்டு இருக்கீங்க இல்லையா, அங்கே உள்ள மக்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்கிறாங்க? அதாவது கொரோனா இல்லாத ஒரு சூழல் மாதிரி வாழ தொடங்கிட்டாங்களா, அல்லது வந்து இப்போ வந்த கொரோனா பீதி அல்லது கொரோனா குறித்த ஒரு கட்டுப்பாடு அப்படியான ஒரு நிலைமையில மக்கள் இருக்கிறாங்களா, என்ன மாதிரியான மனநிலை?
நான் பார்க்கின்ற போது எனக்கு என்றால் இந்த முகக்கவசம் மட்டும் இல்லை என்றால் எனக்கு யாழ்ப்பாணத்தில் கொரோனா இருப்பது போன்ற ஒரு உணர்வு இல்லை. ஏனென்றால் உணவகங்களில் எல்லாம் மக்கள் அமர்ந்து உணர்கிறார்கள். முகக்கவசம் இல்லாவிட்டால் அங்கு கொரோனா இருப்பதே தெரியவில்லை.
இப்போ முகக்கவசம்னு சொல்லும்போது எல்லோரும் முகக்கவசம் அணிகின்றார்களா? அப்படியா?
முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருக்கிறது. நான் பார்த்த அளவில் 90% அந்த முகக்கவச கட்டுப்பாடு கடைபிடிக்கிறார்கள். ஏனென்றால் கொழும்பு எடுத்துக்கொண்டால் கொழும்பில் ஓரளவுக்கு கட்டுப்பாடுகள் அவ்வளவு இறுக்கமாக பேணப்படுவது போன்று தெரியவில்லை. ஆனால் ஏனைய இடங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் இராணுவத்தினருக்கு அந்த அதிகாரங்கள் கட்டுப்பாடுகளை மக்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதை சோதனை செய்வதற்கு. எனவே அந்த இராணுவ கட்டுப்பாடு கடுபிடிகள் இருப்பதால் மக்கள் அதிகம் பயத்தோடு அந்த முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற கட்டுப்பாடு பின்பற்றுகிறார்கள். அதே போன்று போலீசாரும் அந்த சோதனைகளை மேற்கொள்கிறார்கள். எனவே இறுக்கமாக அதை கடைபிடிக்கப்படுவதால் பெரும்பாலும் மக்கள் அதை போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சார், 90% நான் பார்த்த அளவில் முகக்கவசத்தை அணுகிறார்கள். ஆனால் வழக்கம் போலவே தெரிந்தவர்களுடன் கதைக்கும் போது அது தெளிவாக கேட்காது என்பதால் முகக்கவசத்தை இறக்கிவிட்டு கதைப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இன்னமும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பது இறுக்கமான கட்டுப்பாடாக பண்ணப்பட வேண்டும். பெரும்பாலும் அதை போடுகிறார்கள்.
சரி, இப்போ முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். அப்படின்னா இப்போ ஆஸ்திரேலியா பொறுத்த அளவில், இன்னும் குறிப்பாக சிட்னி மெல்பர்ன்ல எல்லாம் வந்து இப்போ நவம்பர்லேருந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம், எந்த வித கட்டுப்பாடுகளும் இல்லைங்கிற மாதிரியான நிலைமையில் நிறைய பேர் இலங்கைக்கு வரக்கூடும் இல்லையா? இங்கிருந்து வெளிநாட்டுக்கு செல்லும் போக்கில் இலங்கைக்கு வரும் பயணிகள் அவங்க வந்து அதற்கான நடைமுறை, இப்போ வந்து நான் வந்து அங்கே வர்றேன்னா என்ன நடைமுறை அங்கே இருக்கும்?
வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள் இப்போது அண்மையில் தான் இந்த மாற்றத்தை இலங்கை அரசு அறிவித்திருந்தது. 2 தடுப்பூசிகளையும், அதாவது முழுமையாக தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் இலங்கைக்குள் வருவதாக இருந்தால் அவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டதற்கான ஆதாரத்தை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் விமான நிறுவனங்களே இந்த சட்டத்தை கடைபிடிக்கின்றன. அதாவது நீங்கள் விமானத்தில் ஏறுவதற்கு 72 மணித்தியாலங்களுக்குள் PCR பரிசோதனை எடுத்திருக்க வேண்டும். அது உங்களுக்கு நெகட்டிவ் எதிர்மறையாக வந்தால் மட்டுமே நீங்கள் விமானத்தில் ஏற அனுமதிக்கப்படுவீர்கள். எனவே அந்த கட்டுப்பாடு இருப்பதால் அந்த 72 மணித்தியாலங்களுக்குள் PCR பரிசோதனையை மேற்கொண்டு அது நெகட்டிவாக வந்தவர்கள் இலங்கையில் இறங்கிய பின்னர், அதாவது இலங்கை விமான நிலையத்தை வந்தடைந்த பின்னர் அவர்கள் நேரடியாக வீட்டுக்கு செல்லலாம். அதாவது இப்ப சுற்றுலா பயணிகள் என்றால் அவர்கள் எங்கு செல்கிறார்களோ செல்லலாம். இலங்கையை சேர்ந்தவர்கள் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்லலாம். PCR பரிசோதனை நெகட்டிவாக இருக்க வேண்டும், 72 மணித்தியாலங்களுக்குள் எடுத்திருக்க வேண்டும். அதே போன்று சிலருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டிருக்கும், அவர்கள் விமான பயணம் மேற்கொள்வதற்கு முன்னர் ஏற்பட்டு அவர்கள் குணமடைந்திருக்கலாம். அவ்வாறாக 3 மாதங்களுக்குள் கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்கள் அவர்கள் PCR பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதில் இரண்டால் PCR செய்தால் அதில் அவர்களுக்கு தொற்று இருப்பது போன்று காட்டக்கூடும். எனவே 48 மணித்தியாலங்களுக்குள் ஆன்டிஜென் பரிசோதனை செய்து அந்த அறிக்கையை அவர்கள் கொண்டு வர வேண்டும். வீட்டுக்கு செல்ல முடியும், அதாவது அவர்களும் கூட 2 தடுப்பூசிகள் போட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் தடுப்பூசி போடாதவர்கள், வெளிநாட்டு குடியுரிமை உள்ளவர்கள், அதாவது சுற்றுலா பயணிகளாக இருந்தால் கட்டாயமாக 14 நாட்கள் ஹோட்டல் தனிமைப்படுத்தல், விடுதி தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக வேண்டும். இதற்கென்று சேஃப் அண்ட் செக்யூர் சர்டிஃபைட் லெவல் 1 ஹோட்டல்ஸ் வந்து இலங்கையில் இருக்கின்றன, அதில் அவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக வேண்டும். அதே போன்று தடுப்பூசி போடாத இலங்கையர்கள் மற்றும் இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் மற்றும் ரெசிடென்ட் விசா உள்ளவர்கள், இவர்கள் 2 தடுப்பூசிகளையும் போட்டிருக்கவில்லை என்றால் அவர்கள் விமான நிலையத்தை வந்தடைந்தவுடன் ஒரு PCR பரிசோதனை எடுக்க வேண்டும். அதில் நெகட்டிவ் வந்தால் அவர்கள் வீடுகளுக்கு சென்று அங்கு 14 நாட்கள் கட்டாயம் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக வேண்டும். அதாவது தடுப்பூசி போட்டவர்களுக்கு எந்த தனிமைப்படுத்தலும் கிடையாது, தடுப்பூசி போடாதவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக வேண்டும் 14 நாட்கள் வீடுகளில். இது நான் சொன்னது இலங்கையை சேர்ந்தவர்கள், இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள், ரெசிடென்ட் விசா உள்ளவர்கள். ஆனால் சுற்றுலா பயணிகள் என்றால் தனிமைப்படுத்தல் ஹோட்டல்களில் உள்ளாக வேண்டும். வீடு எதுவும் இல்லை என்று சொன்னால் இப்படியானவர்களுக்கு அவர்கள் அரசு நடத்துகின்ற தனிமைப்படுத்தல் விடுதிகளில் தங்களின் தனிமைப்படுத்தலை மேற்கொள்ளலாம். இதுதான் இப்போதைக்கு உள்ள நடைமுறை. இலகுவாக சொல்வதென்றால் 2 தடுப்பூசிகளையும் போட்டு விட்டீர்கள் என்றால் தனிமைப்படுத்தல் கிடையாது, எந்த கெடுபிடிகளும் கிடையாது, அவ்வளவுதான்.
சரி ரேணுகா, இப்ப ஆஸ்திரேலியாலேருந்து இலங்கைக்கு ஒருத்தர் கிளம்புறான்னு வைங்களேன், அப்போது வந்து என்ன எல்லாம் நடைமுறை சிக்கல்கள் அல்லது என்ன மாதிரியான நடைமுறைகள் உண்டு?
இப்ப சொல்ல போனால் வயசில் நான் புறப்பட்ட போது, அதாவது நான் சொல்வது இப்ப 2-3 மாதங்களுக்கு முன்னர் நான் புறப்பட்ட போது இருந்த நடைமுறை நாங்கள் கட்டாயம், அதாவது இப்போதும் அந்த நடைமுறை தான் இருக்கின்றது. இந்த வாரம் அதாவது ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்றால் அதற்கான விதி விலக்கு அனுமதி பெற வேண்டும். குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணம் ஏற்புடையதாக இருந்தால் உள்துறை அமைச்சு உங்களுக்கான அனுமதியை வழங்கும் ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியில் செல்வதற்கு. எனவே அதற்காக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சின் இணையதளத்துக்கு சென்று அந்த விதி விலக்கு அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டும். அதே போன்று சில டிராவல் ஏஜென்ட் நிறுவனங்கள் இருக்கின்றன, இந்த விமான பயணச்சீட்டுகளை பதிவு செய்வதற்கும் அதே போன்று உங்களுக்கு வேறு ஏதாவது உதவிகள் தேவை, எங்க நீங்கள் விமான நிலையத்தில் இருந்து வீட்டுக்கு செல்வதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் இதற்கெல்லாம் அந்த விமான சேவை நிறுவனங்கள் அதாவது ஏஜென்ட்ஸ் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு ஊடாக பயணச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருந்து இலங்கைக்கு வருகின்ற போது விமான பயணச்சீட்டின் கட்டணம் மிக குறைவு. ஆனால் இலங்கையிலிருந்து திரும்ப ஆஸ்திரேலியாவுக்கு வருகின்ற போது இப்போதைய நிலையில் மிக மிக அதிகமாக இருக்கின்றீர்கள். ஆனால் காலப்போக்கில் இப்போ ஆஸ்திரேலியாவும் எல்லையை திறக்கின்றது, எனவே அது குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று தனிமைப்படுத்தலும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் திரும்ப வரலாம் என்பது மிக மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. எனவே நான் வந்த போது இருந்த நடைமுறையும் இப்போது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது இருக்கின்ற நடைமுறையும் இது. ஆனால் இப்ப தனிமைப்படுத்தல் இல்லாமல் மக்கள் அங்கு வரலாம், ஆஸ்திரேலியர்கள் அங்கு வரலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பின்னணியில் ஆஸ்திரேலியாவில் இருந்து வெளியே செல்வதற்கான கட்டுப்பாடுகளும் நினைக்கிறேன் அதுக்குரிய அறிவித்தலை
அது வந்து நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் அல்லது விக்டோரியா மாநிலத்திலேருந்து நவம்பர்லேருந்து அது மாதிரியான கட்டுப்பாடுகள் வெகுவாக தளர்த்தப்படுகின்றன அப்படின்னு இந்த இரண்டு அரசுகளுமே அறிவித்துள்ளன இல்லையா? மிக நன்றி ரேணுகா. யாழ்ப்பாணத்து நிலவரம் இலங்கை நிலவரத்தை வந்து ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க, ரொம்ப உபயோகரமான தகவல் இது. விரைவில் வந்து நீங்கள் ஆஸ்திரேலியா வந்து சேருவீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். விரைவில் வாருங்கள். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.
மிக்க நன்றி வைசல். விரைவில் வருவதற்கு ஏதுவாக தனிமைப்படுத்தலை நீக்கி இருக்கிறார்கள், எனவே எனக்கு கிட்டத்தட்ட $3,000 ஆஸ்திரேலிய அரசு சேமிப்பதற்கு உதவி இருக்கின்றது. விரைவில் சந்திப்போம் வைசல், மிக்க நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.